இன்னைக்கு நம்ம ஹிந்துத்துவா கிட்ட இருந்து தமிழ்நாட்டை எப்படி காப்பாத்துறது, அதற்கு நம்முடைய திராவிட ஆட்சியாளர்கள்லாம் என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க, திருக்குறள் அப்படிங்கறது எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், அதுக்கும் ஹிந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். என்னடா ஹிந்து மதத்தை பத்தியும் சொல்றான், திருக்குறளை பத்தியும் சொல்றான், இது ரெண்டுத்துக்கும் தான் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நாம நினைக்கலாம். நம்மள சொல்லி குத்தம் இல்ல. ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டு பாட புஸ்தகங்கள்ல திருக்குறளுக்கும் ஹிந்து மதத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை நம்முடைய திராவிட ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுல ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ்தியம் பேசுறவங்க, உபன்யாசங்கள் பண்றவங்க யாருமே திருக்குறள்ல இருந்து மேற்கோள் காட்டுறதே கிடையாது. அதே சமயத்துல நாஸ்திகம் பேசுறதாக வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் திருக்குறளில் இப்படி இருக்கு, அவங்க அடிக்கடி அதை கோட் பண்றதால நம்ம மனசுல ஒரு எண்ணம், ஓஹோ ஒரு கால் ஒரு நாஸ்திகமான ஒரு புஸ்தகமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல ஏற்படுறோம். அது நியாயம்தான். ஏன்னா நம்ம பாட நூல்கள் அப்படி இருக்கு, ஆட்சியாளர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றங்கள், இந்த பேச்சாளர்கள் இவங்க எல்லாமும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால நமக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுறது எதிர்பார்க்க கூடிய ஒண்ணுதான். ஆனா அதுல நாம அறிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த திருக்குறள் ஒரு பரம ஆஸ்திகமான புஸ்தகம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கும் ஹிந்துத்துவ தமிழ்நாட்டில இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இத்தனை நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு மொழி உண்டு, அப்படி இப்படிலாம் சொல்லி அடுக்கு மொழி பேசி இந்த திராவிட கட்சிகள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஹிந்து மதம் ஒரு பார்ப்பன ஏகாதிபத்தியத்தினுடைய திணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு மாயையை ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனா திருக்குறள் இவங்க அடிக்கடி அந்த புஸ்தகத்துக்கிட்ட தான் போறாங்க, அந்த புஸ்தகத்துல ஹிந்து மதத்தை பத்தி என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பாக்கலாம். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஈவே ராமசாமி நாயக்கரே திருக்குறள் ஒரு ஆரியர்களுடைய திணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார், அண்ணாதுரை அவங்க என்ன பேசினாங்க எழுதினாங்கிறத எதிர்த்தோ அத பத்தியோ பேசக்கூடாது எழுதக்கூடாது அப்படிங்கறது அது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. நம்ம சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் யாரும் எந்த பத்திரிகைகளையும் வராது, இதெல்லாம் எந்த புக்ஸ்லயும் போட மாட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாடி திருக்குறள்ல கடவுள்கள் பத்தி நிறைய இருக்குங்கிறத விட ஹிந்து மத கடவுள்கள் பத்தி ஏகப்பட்டது இருக்கு. ஹிந்து மதத்துல ஒரு சில ஆணிவேரான எண்ணங்கள், ஒரு சில ஆணிவேரான ஒரு நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமும் அந்த புஸ்தகத்துல வருது. ஹிந்து மதம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு சில கடவுள்கள் பற்றின குறிப்புகள், ஹிந்து மதம் ஒரு சில விஷயங்கள்ல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கைகள், ஹிந்து மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் திருக்குறள்ல என்னென்ன இடத்துல வருதுங்கிறத பாக்குறோம். முதல்ல கடவுள் பத்தி சொல்றார். நம்ம பகுத்தறிவாளர்கள் கடவுள் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல அவர் கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினின் அப்படிங்கிறார். எவ்வளவுதான் நீ படிச்சிருந்தாலும் நீ கடவுளை தொழாம இருந்தேன்னா உன் நீ கற்ற கல்வியால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றார். மலரின் மீது அமர்ந்துள்ள கடவுள் அது யாருன்னா, ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாதான் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள். அந்த கடவுளினுடைய அடியை பிடித்தவர்கள், அவனுடைய தாளை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்தில நீடூடி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அறவாழி அந்தணன் அப்படிங்கிறது பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள கடவுளின் அடி சேர்ந்தாருக்கு இந்த பிறவி கடலை கடந்து செல்வது எளிது, அப்படி இல்லாதவர்களுக்கு அரிது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. கோளில் பொறியில் குணம் இலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல எண்குணத்தான் அப்படிங்கறது நம்முடைய சைவ சித்தாந்தத்துல சிவபெருமாருக்கு 8 குணங்கள் இருக்கின்றன அப்படின்னும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வள்ளுவர் சிவபெருமானை குறிக்கிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் அப்படின்னு சொல்றார். ஒருவன் பிச்சை வாங்கித்தான் உயிர் வாழணும்ங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்துல இந்த உலகை இயற்றியவன் அழியட்டும் அப்படின்னு சொல்றார். இந்த உலகை இயற்றியவன்கிறவன் ஆண்டவன். அதுக்கு மேல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறார். இந்து மதத்தை பொறுத்த வரையில இறைவன் எனப்படுகிறவன் பார்க்கடல் தேவலோகம் பிரம்மலோகம் முதலான இடங்கள்ல இருப்பதாக தான் இந்து மதத்துல நம்புறாங்க. இந்த செய்யுள்ள பூ உலகில் நன்றாக வாழ்ந்தவன் எல்லாருக்கும் உதவும்படியாக வாழ்ந்தவன் வானுலகம் செல்கின்ற பொழுது தெய்வத்தின் அருகில் வைக்கப்படுவான் என்று வள்ளுவர் சொல்றார். இதத்தான் இந்து மதம் மோட்சம் அடைதல் அப்படிங்கறதுதான் இறைவனை சென்று அடைவது அப்படிங்கிற அர்த்தம். இது தவிரவும் வகுத்தான் வகுத்த வகையல்லால் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு அப்படின்னு சொல்ற. அடியளந்தான் அப்படிங்கறத பாக்கிறோம். அதாவது அடியளந்தான்னு சொன்னாலே அது மகாவிஷ்ணு அப்படிங்கறது நம்ம எல்லாம் அறிகிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டாள் இந்த 12 ஆழ்வார்கள் ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, ஆண்டாளும் அதான் சொல்றாங்க. அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி விசும்புளோர் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அந்த இடத்துல விசும்புளோர் அப்படிங்கிறது தேவர்கள் என்று அர்த்தம். விசும்புளோர் கோமான் இந்திரன், தேவர்களுடைய தலைவன் இந்திரன் என்பதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அதனால இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே சொல்றார் தேவர்களினுடைய தலைவனாகிய இந்திரனை பற்றியும் டைரக்டாவே இவர் இந்த இடத்துல சொல்றார். இந்து மதத்துல நம்முடைய குடும்பங்கள்ல இறந்து போனவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய ஒரு சில கடன்கள் இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இன்னைக்குமே உண்டு. ஒரு சில கம்யூனிட்டிஸ்ல தேவசம்னு சொல்லுவாங்க, பிண்டம் வைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து வித்தியாசத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இத நம்முடைய பண்டை தமிழ் நூல்கள் நம்முடைய முன்னோர்களை பற்றி சொல்கிற பொழுது தென்புலத்தார் என்று சொல்கின்றன. தென்புலத்தார் என்று சொன்னால் அது பித்ருக்கள் என்று அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தென்புலத்தார்னு சொன்னாக்க அவர்கள் தெற்கு திசையில் இருக்கிறார்கள் அர்த்தம். அந்த திசை யமனுக்கு உண்டான திசை. அந்த திசையில இருக்கிறவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவர்கள் என்று அர்த்தம். இது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருது. அதே பாணியில அவரும் சொல்றார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான், இந்த ஆர்டர்ல தான் நீங்க சாப்பிடணுங்கிற. முதல்ல நம்முடைய முன்னோர்கள், அதற்கு பிறகு தெய்வம், அதற்கு பிறகு நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், அதற்கு பிறகு தன்னை சார்ந்திருக்கிறவர்கள் தன்னை ஒத்தவர்கள், அதற்கு பிறகு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுல அவர் சொல்றார். அடுத்தது இந்து மதத்துல விதியின் மீது ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை பற்றியும் நம்முடைய வள்ளுவர் அழகா பல இடங்கள்ல சொல்றார். நம்ம முக்கியமான ஒரு 2 இடத்துல வண்டி பார்ப்போம். விதி அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்ல ஊழ்வினை என்று அழைக்கப்படுகிறது. இந்து மதத்திலே நமக்கு இந்த விதியை பற்றின ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர் சொல்றார், ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அந்த இடத்துல நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நீ அதை, அதாவது ஊழை விட விதியை விட வலிமையானது ஒன்றும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இத வந்து சமஸ்கிருதத்திலையும் பிராரப்த கர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முன்ஜென்மத்தில பண்ணின புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நம்முடைய விதி அமைகிறது அப்படிங்கிறது நான் இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இன்னொரு இடத்துல மனிதனுக்கு அவன் முயற்சி செய்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஒங்கேற்றுபவர் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒருவன் முயற்சி செய்தால் அவன் விதியையும் மீறி ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் இவர் இந்த இடத்துல சொல்றார். அதே போல அந்தணர்களுக்கும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு இடம் இந்து மதத்தில் இருக்கின்றது. இன்ஃபேக்ட் அதனாலேயே கூட பகுத்தறிவாளர்கள் அந்தணர்களை ஒழிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அந்தணர்கள் இருக்கிற வரைக்கும் இந்து மதத்தை அழிக்க முடியாது அப்படிங்கறதுனால அந்தணர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் ஆரம்பிச்சு இன்னும் அவருடைய வழித்தோன்றோர்கள் எல்லாரும் அதை பத்தி பேசினாங்க. இப்போ இவங்களை பத்தி நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் அப்படிங்கிறார். ஒரு நாட்டினுடைய அரசன் சரியானபடி ஆட்சி செலுத்தவில்லை என்று சொன்னால் அதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டினுடைய பசுமாடுகளிலிருந்து வரக்கூடிய பால் வளம் குறையும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறு தொழிலோர் அதாவது அந்தணர்கள் மறப்பார்கள், வேதம் ஓத மாட்டார்கள். இந்த இடத்துல அறு தொழிலோர்னு சொன்னா அவர்கள் ஆறு வகையான தொழிலை செய்யலாம்னு இருக்கு. ஷட்கர்ம நிரதர்கள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலையும் சொல்றாங்க. அது என்ன ஆறு தொழில்னு கேட்டா, வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், தானம் செய்தல், தானம் வாங்குதல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல். இந்த மாதிரி ஆறு வகையான வேலைகளை அவர்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ அந்தணர்கள் அவர்கள் அந்த தான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையான வேதம் ஓதுதலை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நம்ம நாடுகள்ல. இந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பால் வளம் கம்மியாயின் இருக்கு, அறு தொழிலோர் வேதத்தை ஆல்மோஸ்ட் விட்டுட்டாங்க. இவை இரண்டுமே நம்முடைய கழக ஆட்சிகளினுடைய ஒரு அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அடுத்த குரல்ல, மரபினும் ஒத்துக்கொழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். நல்லா பாருங்க, மரப்பினும் ஒத்துக்கொழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இந்த குரல்ல அவர் வந்து பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்றார். அது ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தைங்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது அவர் யூஸ் பண்ணது, அதுக்கு அவருக்கு முன்னாடியே கூட யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல அவர்கள் அறுதொழிலோர் அந்தணர்கள் இந்த பார்ப்பனர்கள் வேதம் ஓதுதலை விட்டு விடுவார்கள், அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றார். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, வேதம் ஓதுதலை மறந்தாலும் பரவாயில்ல, ஒரு பார்ப்பனாக இருக்கிறவன் தன்னுடைய பிறப்புக்குண்டான ஒழுக்கத்தை விட்டால் அந்த நாடு அழியும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கேடுங்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல வருது. இந்த பார்ப்பான்ங்கிறது பார்ப்பு கூட்டல் அனன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் ஆறுது. பார்ப்பு அப்படின்னு சொன்னா பறவைன்னு அர்த்தம். பார்ப்பு கூட்டல் அனன், பறவையை போன்றவன். என்னன்னு கேட்டா, ஒரு பறவைக்கு இரண்டு உயிர் இருக்கிறது. முட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு உயிர், முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே அதுக்கு இன்னொரு ஒரு உயிர் என்று இந்தியாவில பாரத தேசத்துல அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு எப்படி இரண்டு பிறப்பு வந்ததுன்னு கேக்குறீங்களா? அந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணூல் அணிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு ஒரு பிறவி, பூணூல் அணிவித்த பிறகு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னொரு பிறவி. ஆகையினால அவனுக்கு வந்து இரண்டு பிறவி, இருபிறப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஆறுது. சோ அதனால இந்த பார்ப்பனன்ங்கிறது மிக ஒஸ்தியான ஒரு சொல். அது அதுக்கு மேல இன்னொரு ஒரு குரல் இருக்கு, அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல அந்தணர்கள் யாங்கிறவன் யாருன்னு கேட்டா, எவன் ஒருவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருக்கிறானோ அவனே அந்தணன் என்பதனையும் வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். அதே போல நம்முடைய வள்ளுவர் பெண்கள் எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுக்கிறார். ஒரு பெண்ணுடைய கற்பு நிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சொல்றார், தெய்வம் தொழாள் கொழுநன் கை தொழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்னா, ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனை தெய்வம் போல மதிக்கணும், வேற எந்த தெய்வத்தையும் அவள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தன் கணவனையே தெய்வமாக வழிபடுவாளேயானால் அவள் பெய் என்று சொன்னால் அந்த நாட்டிலே மழை பெய்யும் அளவுல அத கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாமோ என்னவோ எனக்கு தெரியல. அதாவது அந்த அளவுக்கு அந்த பெண்களை உயர்த்தி வச்சிருக்காருன்னு பணம் நம்ம எடுத்துக்கலாம். பகுத்தறிவாளர்களுக்கு ஒத்து வராத ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதையும் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் என்னமோ என்னுடைய சொந்த ஆராய்ச்சியினால நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். பல அறிஞர்கள், தமிழ் பண்டிதர்கள், உபன்யாசகர்கள், அதுலேயும் முக்கியமா என்னுடைய பெரிய தகப்பனார் லேட் டாக்டர் ராமபத்ராச்சாரியார் அவருடைய உபன்யாசங்கள் இதிலிருந்து கேட்டது, இன்னும் பல அறிஞர்களுடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சு பல பேர்கிட்ட பேசி அறிஞ்சிருந்தத எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி இந்த திருக்குறளானது ஹிந்துத்துவ ஆர்எஸ்எஸ்னுடைய அதே கொள்கைகளை உள்ளடக்கி ஹிந்துத்துவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவித்து பகுத்தறிவுக்கு உட்படாத பல கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நூல் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த காரணத்தாலதான் மேலே நாம் பார்த்த திருக்குறள்களை எல்லாம் நம்முடைய தமிழ் புஸ்தகங்கள்ல நீங்க பார்க்கவே முடியாதபடி நம்முடைய திராவிட ஆட்சியாளர்கள் அதை நம் கண்களில் இருந்து மறைத்து விட்டார்கள். என்ன, இதெல்லாம் நாம் படிச்சோம்னா நாமளும் அந்த ஹிந்துத்துவாவின் ஒரு தாக்கத்தினாலே ஈர்க்கப்பட்டு நாம் இந்த பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகி விடுவோமே என்கின்ற காரணத்தினாலே தமிழ் மக்களின் மீது இருக்கிற ஒரு அளப்பரிய முடியாத ஒரு அன்பின் காரணத்தினாலே நம்முடைய ஆட்சியாளர்கள் இந்த குறள்கள் எல்லாம் நம் கண்கள்ல படாதபடியே செஞ்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணி தங்களுடைய சுயமரியாதை கொள்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த தமிழ்நாட்டை ஹிந்துத்துவாவிடம் இருந்து இவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத நாம் எல்லாரும் உணரணும். வாழ்க பகுத்தறிவு, வளர்க பகுத்தறிவாளர் பணி அப்படின்னு சொல்லி இந்த வாரத்து எபிசோட முடிச்சுக்கிறோம்.